நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே கடந்த வாரத்தில் 8வது அதிகாரத்தை நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு 9வது அதிகாரத்திற்கு நேராக நாம் செல்லப் போகிறோம். ஆண்டவருடைய வாதைகள் எகிப்து தேசம் எங்கிலும் ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டே இருந்தார். இதில் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரே நோக்கத்தோடு அவர் காரியங்களை செய்கிறதை நம்ம பார்த்துட்டே வரோம். அது என்னன்னா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த 9வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். 8வது அதிகாரம் முதல் வசனத்திலே கர்த்தர் சொன்னது போல 9வது அதிகாரமும் ஒரே விதமாகத்தான் ஆரம்பிக்கிறது. 9வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி
நீ
பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார்.
போதும், அவனிடத்தில் சொல் என்றார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர் ஒரே நோக்கத்தோடு ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. மறுபடியும் அதே தான் ஆரம்பிக்கிறது. அப்ப இதுல இருந்து ஆண்டவருடைய நோக்கம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அது ஒண்ணுதான் ஆண்டவர் வந்து கவனமா இருக்கார். அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் தகர்ப்பதற்கு ஆண்டவர் வாதைகளை அனுப்பி அதன் மூலமாக முழு உலகத்திற்கும் கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதையும் ஆண்டவர் இந்த இடத்தில் விளங்க பண்ணி கொண்டே வருகிறார். சரி, இதை நம்ம தொடர்ச்சி இதே காரியத்தை நம்ம பல விதத்துல பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் காண்பிக்கிற அடுத்த வாதை, இதுக்கு முன்னால் நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் இயற்கை சூழ்நிலைகளிலே, அதாவது புழுதி பேனாக மாறியது, நதி நீர் எல்லாம் தண்ணி ரத்தமாக மாறியது, இப்படி ஆண்டவர் செய்துட்டு வந்தார். இப்பொழுது ஆண்டவர் அவங்களுடைய மிருக ஜீவன்களின் மேல் தன் கையை நீட்டுகிறார். இப்ப இந்த காரியத்தில் பார்க்கும்போது மிருக ஜீவன்களின் மேல் நேரடியாக கர்த்தர் கையை நீட்டுறார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டுகள் வந்தது, அது வந்து ஒரு ப்ராப்ளம். தவளை வந்துச்சு, அது ஒரு ப்ராப்ளம். பேன் வந்துச்சு, அது ஒரு ப்ராப்ளம். இதை மாதிரி ஒரு புதிய ஒரு பிரச்சனை உருவாச்சு. ஆனா இந்த காரியத்தில் பார்க்கும்போது அவருடைய கரம் இன்னும் அதிகமாக நெருக்கடியை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த வாதையிலிருந்து பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நேரடியாய் அவர்களுக்குரியதை தொடுகிறதை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா வாதையில வந்து வித்தியாசம் இருக்குது. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறார். தண்ணீரை ரத்தமாக்கி குடிக்க தண்ணீர் இல்லாதபடி பண்றாரு. தவளைகள் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் ஏறும்படி செய்து அது ஒரு பிரச்சனையாக தான் கர்த்தர் மாத்துறாரு. பேன்கள் வந்து எல்லார் மேலே ஏறும்படி செய்து அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் மாத்துறாரு. இப்படித்தான் ஆண்டவர் வந்து சில பிரச்சனைகளை தான் அனுமதிச்சார். அவங்களுக்கு உண்டானவைகளிலே கர்த்தர் இது வரைக்கும் எதுவுமே கை வைக்கிற அடுத்த காரியத்துல தான் பிரச்சனை வந்துச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறவைகளில் பிரச்சனை வரல. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய கரம் இன்னும் அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இப்பதான் ஆண்டவர் அவங்களுடைய மிருக ஜீவன்களின் மேல் கையை நீட்டுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய கொடிய கொள்ளை நோய் உண்டாகின்றார். 3வது வசனத்தின் கடைசி பகுதி பார்க்கும் பொழுது ஆடுகளின் மேலும் மாடுகளின் மேலும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். இந்த 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் மேல் மட்டுமல்ல, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை நோயானது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு பெருகி கொண்டு போகிறது. 15 வசனத்தை மட்டும் நான் மறுபடியும் வாசிக்கும், 15 வசனத்தை வாசிக்கலாம்.
நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி,
நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி
நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன்.
உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன்கிறார் இல்லையா. திருப்பி திருப்பி வருது பாருங்க, இப்ப கொள்ளை நோய் ஆரம்பிச்சிருச்சு. வேதத்துல எவ்வளவு தெளிவாய் ஆண்டவருடைய செய்கையை பார்க்கிறோம். 3வது வசனத்தின் கடைசி பகுதியிலே மிருக ஜீவன்களின் மேல் கொள்ளை நோய், 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது உண்மையிலும் உன்னுடைய ஜனங்களின் மேலும் கொள்ளை நோயை நான் அனுப்புவேங்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த கொள்ளை நோய் என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு. இது மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு. இன்றைக்கும் இதே காரியம் உலகத்திலே மனிதர்கள் மேல் இந்த கொள்ளை நோய் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய செயல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய செய்கை இன்னைக்கு கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா 150 நாடுகளுக்கு மேலாக இந்த கொள்ளை நோய் பரவி இருக்குது. இப்போ நம்ம நாட்கள் நடக்கிற இந்த கொள்ளை நோய் கொரோனா வைரஸ் வந்து கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேலாக இது பரவிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கொள்ளை நோய் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை அதன் வீரியம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்தியாவில் அதனுடைய வீரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் சென்னையில் ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டுட்டு வராங்க. இன்றைக்கி சில காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில் சில டிபார்ட்மெண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலேஜெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய காலேஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மால் சினிமா தியேட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னும் சென்னையில் சீக்கிரத்தில் அது கூட நடக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த கொள்ளை நோய் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிக்கை. ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு ஜனங்கள் போகும்போது அந்த இடத்தில் ஆண்டவர் அதற்கு தடையாக இருக்கிற காரியத்திற்கு தான் தேவன் என்பதை அவர் விளங்க பண்ணுவதற்காக தான் இந்த கொள்ளை நோயை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இந்த கொள்ளை நோய் வருகிற காரியத்தை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்ளை நோய் உண்டாகும் என்று இந்த 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 4வது வசனத்தில் கர்த்தர் ஒரு அழகான காரியத்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். இதுதான் ஆண்டவர் செயல். ஆண்டவர் இந்த கொள்ளை நோயினை ஒரு வாதையாக அனுப்பினாலும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் எகிப்தியருக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேங்கிறார். இந்த வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஒன்றும் சாவதில்லை. இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு. என்னைக்குமே வாதை என்று ஒன்று வரும் பொழுது ஆண்டவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே அதில் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இதில் கர்த்தரை தேடாதவர்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் இந்த விஷயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்குமே வேதத்தை கர்த்தர் என்னைக்குமே தன்னை ஆராதிக்கிறவர்கள், தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களுக்கு தங்களுடைய இருதயங்களிலே இருதயத்திலே தனக்கு இடம் கொடுத்திருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த மேன்மை கொடுக்கிறார். இதுல நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம தைரியமா இருக்கலாம். எத்தனை வாதைகள் எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும் தேவ ஜனங்களை கர்த்தர் என்றைக்குமே பாதுகாக்கிறார் என்பதுதான் உண்மை. இங்க மிருக ஜீவன்களுக்கும் பாதுகாப்பு, இஸ்ரவேல் புத்திரருக்கும் பாதுகாப்புங்கிறார். அப்ப இதுல இருந்து ஆண்டவருடைய பாதுகாப்பு பாருங்க, நமக்கு மட்டுமல்ல நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாக்கிறார். இதைத்தான் யோபுவின் விஷயத்தில் பிசாசு சொன்னான், நீ அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைக்கவில்லையோ அப்படின்னு பிசாசு கேட்டான். அப்ப இருந்து பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையுமே வேலையடைத்து பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பு இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு தேவ ஜனங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதற்கு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு ஸ்லைட்டை காண்பிக்கிறேன். காண்பித்து விட்டு அதன் பிறகு இந்த சப்ஜெக்டுக்குள் திரும்பி வருவோம். அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். இந்த 15வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம்
என்றார்கள்
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும்
கட்டளையிட்டு
அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து
அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால்
நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
இப்ப இதுல வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை வைக்கிறார். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்னு இந்த இடத்துல கர்த்தர் ப்ராமிஸ் கொடுக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி கொடுக்கும்போது இதற்கு உரிய ஒரு சில காரியத்தையும் ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். தம்முடைய ஜனங்க கிட்ட ஆண்டவர் அவர்களை சோதித்தாராம். சோதித்து அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு ஆண்டவர் என்ன செய்தாராம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால், இதான் கண்டிஷன். இப்படி செய்தினா நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் எத்தனை பாதிப்புகள் உலகத்தை நாசம் பண்ணினாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வைக்கிறார், உண்மை. ஆனால் அந்த பாதுகாப்பை அனுபவிப்பதற்கு தேவ பிள்ளைகளிடத்துல ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்லா கவனி, சத்தத்தை கவனமாய் கேட்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அப்பதான் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது பார்த்தீங்க, சத்தத்திற்கு செவி கொடுங்கிறார். அடுத்தது பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும். ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானவைகளை செய்யணும், தவறான காரியங்களை செய்யக்கூடாது, செம்மையான காரியங்களை செய்யணும். அடுத்தது சொல்றாரு, கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும். கட்டளைகள் ஆண்டவருக்கு சொல்றது பாருங்க, கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள். அப்படின்னா வேதத்துல கட்டளைகள் என்பது ரொம்ப முக்கியம். இப்ப 10 கட்டளைகள் மட்டும் கிடையாது, ஆண்டவர் எதை செய்யணும் என்று சொல்லி நமக்கு எந்தெந்த காரியத்தில எல்லாம் ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுகிறாரோ வேதம் முழுவதிலும் இருக்கிற ஏராளமான கட்டளைகள், ஆயிரக்கணக்கான கட்டளைகள் இருக்குது. அந்த கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நம்ம செவி கொடுத்து அதற்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், கேட்கணும், கை கொள்ளணும், அவருக்கு முன்பாக செம்மையானதை செய்யணும். இப்படி இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு என்பது தேவ பிள்ளைகளுக்கு 100% ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். அப்போ இதுல வித்தியாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை நாம் காண்பித்தால் ஆண்டவர் எகிப்தியருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நமக்கு காண்பிப்பார். புரியுதா? அது முக்கியம். அப்போ ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் லைஃப்ல. அந்த வித்தியாசத்தை நம்ம காட்டும் பொழுது பாதுகாப்பு விஷயத்திலும் அதே போல ஆண்டவர் வித்தியாசத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். நமக்கும் நமக்குண்டான எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம லைஃபை நம்ம ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் செவி கொடுக்க வேண்டும், கவனமாய் நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சாதாரணமா படிக்கிறதல்ல, அதில் எந்த காரியத்தை சொன்னாலும் அதை சிந்திக்கணும். அதாவது ஒரு வசனத்தை வாசித்தால் மேலோட்டமா வாசிட்டு அடுத்த காரியத்து போகக்கூடாது. கவனமாய் செவி கொடுத்தல்னா என்ன, அதில் எழுதி இருக்கிற காரியத்தின் மூலமாக என்னிடத்தில் என் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் கண்டிப்பா பார்க்கணும். ஒவ்வொரு வசனமும் என் வாழ்க்கையோடு பேசணும், ஒவ்வொரு வசனத்திற்கும் நான் கருத்தோடு செவி கொடுக்கணும். கவனமாய் செவி கொடுத்தல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைகள் எத்தனையோ இருக்குது, கட்டளைகள் மட்டுமல்ல நியமங்கள் எல்லாத்தையுமே சொல்றார். நியமங்கள் கட்டளைகள்ல நியமங்கள்ன்றது வந்து ஆண்டவர் நமக்கு வந்து சொல்ற இப்படி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நமக்கு வந்து ஜெனரலா சொல்ற விஷயம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இது வந்து ஒரு நியமம், நம்ம வந்து நம்ம எளிமையா ஆவியில் எளிமையா இருக்கணும், அப்புறம் சிந்தனை இல்லாம மனத்தாழ்மையோடு இருக்கணும். இது வந்து நமக்கு வந்து ஒரு நியமனம். கட்டளைங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீ விக்கிரகாராதனை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் வந்து கட்டளை. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டளை, புரியுதா? இதெல்லாம் கட்டளை. இதை வந்து ஆண்டவர் ஆப்ஷனா சொல்லல, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா சொல்றார். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இதெல்லாம் கட்டளை, கண்டிப்பா அதை செய் அப்படிங்கிறார். இது வந்து ஆப்ஷன் கிடையாது. அப்ப வந்து நியமங்களையும், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் வந்து பாக்கியவான்களா இருப்பாங்க, அப்படி எளிமை இல்லாதவங்களா இருந்தா அவங்க பாக்கியவான் கிடையாது, இது நியமனம். ஆனா கட்டளைங்கிறது வந்து நீ இப்படிதான் இருக்கணும், பேசித்தனத்துக்கு விலகி ஓடு அப்படின்னு கட்டளை. அப்ப இது போல நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா சிலது நாம் கை கொள்வதற்கு நம்மை தூண்டி விடுகிற சில விஷயம் இருக்கும், சில நீ இப்படித்தான் வாழ்ந்துதான் ஆகணும், இப்படி இல்லைன்னா உனக்கு பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையாக வைப்பார். இந்த ரெண்டு காரியங்களையுமே கவனமாய் பார்த்து அதற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவர் பார்வைக்கு முன்பாய் செம்மையாய் நின்றால் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவங்க மேல இருக்கும். இப்ப இதுல வந்து எப்படி ஆண்டவர் இதுக்கும் இந்த பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் நீங்க என்ன செய்யறாரு, எகிப்தியருக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டார். இப்ப நம்ம 9 அதிகாரத்துல இருக்கிறோம், நான் உங்களுக்கு அந்த 15 அதிகாரத்தை சில விஷயத்தை காமிச்சேன். இந்த 9 அதிகாரத்துல எகிப்தியருக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டார். ஒன்று, மிருக ஜீவன்கள் அவங்களுக்கு சாகும், உங்க மிருக ஜீவன்கள் சாகாதுனர். ரெண்டாவது, எகிப்தியருக்கு வாதை வந்து அவர்கள் செத்து போவார்கள், உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வராதுனர். இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியம், இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னா இத பல விதமான காரியத்தை சொல்றார். 9 அதிகாரத்துல 13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால்
பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை
நீ அறியும்படிக்கு
இந்த முறை நான் சகலவிதமான வாதைகளையும்
உன் இருதயத்திலும்
நல்லா கவனிக்கணும், உன் இருதயத்திலும், இதுவரைக்கும் இருதய லெவலுக்கு போல, உன் இருதயத்திலும்
உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன்,
உன் ஜனங்களின் மேலும் அனுப்புவேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டு வாதைகள் வருது. இந்த 9 அதிகாரத்துல 15 வசனங்களை பாத்தீங்கன்னா, முதலாவது வாதைகள் பாத்தீங்கன்னா, மிருக ஜீவர்களுக்குள் கொள்ளை நோய் வந்து சாவார்கள், செத்து போகும். ஆனால் எகிப்தியில அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், இஸ்ரவேலுடைய மிருக ஜீவர்கள் ஒண்ணாகாது. ரெண்டாவது, சூளையின் சாம்பலை எடுத்து நீ வானத்துல போடு, அப்பொழுது அது பூமி தேசம் எங்கும் பரவி போய் எல்லாருக்கும் எரிபந்தமான கொப்பளங்களை உண்டாக்குனார். இது வந்து பாத்தீங்கன்னா 8 வசனத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருக்கும், 8 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளி கொள்ளுங்கள், மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன், அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார்.
எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும். அப்ப இந்த இடத்துல ரெண்டு வாதைகளை பார்க்கலாம். இதுல முதல் வாதை, மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த சாம்பலை எடுத்து வானத்திலே எரியும் போது அது தேசம் முழுவதும் அந்த சாம்பல் தூசியாய் பரவி யார் மேலெல்லாம் அந்த தூசி படுகிறதோ அவர்கள் எல்லாருக்கும் உடம்பில் கொப்பளங்கள் வரும். சாதாரண கொப்பளம் கிடையாது, எரிபந்தமான கொப்பளம். இந்த காரியம் ரெண்டு காரியத்தை சொல்றாரு, ஆனா கூடவே மூணாவது ஒண்ணு நடக்குது. உன் இருதயத்துல நான் வாதிப்பேங்கிறார். இது மூணாவது காரியம், உன் இருதயத்துல வாதிப்பேன். அதுதான் இந்த இடத்துல இந்த வாதையினுடைய இம்பாக்ட், அது அதனுடைய தாக்கம் பயங்கரமானது. இதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் தவளை வந்தது, வண்டு வந்துச்சு, பேன் வந்துச்சு, இது வந்து அப்படியே வந்தது, அதோட போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்பொழுது அவனுக்கு உண்டான மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகிறது. ரெண்டாவது, ஜனங்களுடைய சரீரத்திலும் கொடிய எரிபந்தமான கொப்பளங்கள் வருகிறது. இது வரும் பொழுது இது சரீரத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, அவனுடைய மிருக ஜீவங்கள் செத்து போனது மட்டும் பிரச்சனை அல்ல, அது நிமித்தம் அவனுடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை கர்த்தர் உண்டு பண்றார். ஏன்னா இப்ப அவனுக்கு உண்டானதெல்லாம் போக ஆரம்பிக்குது. அவன் இருதயத்திலும் ஒரு வாதைகளை கர்த்தர் அனுப்புறார். வாதை அப்படின்னா வாதைன்னா, இதனால் அவனுடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு தத்தளிப்பை கர்த்தர் ஏற்படுத்துறார். இதுதான் உண்மை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவருடைய தேவ பிள்ளைகளுக்கு ஆராதனைக்கு தடை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி வேண்டுமென்றாலும் ஆண்டவர் ஆக்ஷன் எடுப்பார். இன்னைக்கு இதை வந்து தெரியாம இன்னைக்கு எத்தனையோ இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு விரோதமாய் ஜனங்க பிரச்சனை பண்ண ஜனங்கள் எழுப்பி செயல்படுறாங்க. எத்தனை ஜபஸ்தலங்கள் தாக்கப்படுகிறது, தேவ பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் இதை ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மௌனமா பார்த்துட்டுப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய ஆராதனைக்கு தடை வருகிறது என்றால் ஆண்டவர் சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன்கிறார். இதுதான் காரியம். இதுவரைக்கும் அவங்க இதுக்கு முன்னால் 400 வருஷம் அவங்களை ஒடுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து அந்த காலம் நிறைவேறுகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இப்ப அவனுடைய அக்கிரமம் மிகுதியாகி அவர்களை பார்வோ நெருக்க 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 ஆண்டவர் தன்னுடைய வாதைகளின் தாக்கத்தை அதிகரித்து அவனுடைய மென்டல் டார்ச்சருக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இருதயம் பாதிக்கப்படுகிறது. இருக்கிறதுலே மோசமான ஒரு வாதை என்னன்னா மென்டல் டார்ச்சர் தான். இருக்கிறதுலே கொடிய ஒரு வாதை மென்டல் டார்ச்சர். அப்ப அவனுக்கு பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் மிகப்பெரிய மென்டல் டார்ச்சர். அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் போகிறது, சரீரம் முழுவதும் எரிபந்தமான கொப்பளங்களினால் வாதிக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவரை ஆராதிப்பதை போல விசேஷமான காரியம் எதுவுமே நமக்கு இல்லை. அப்ப இதுக்குதான் ஆண்டவர் இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறார். இந்த விஷயத்துக்கு தான் ஆண்டவர் ஸ்டெப் எடுக்கிறார். தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் நாம் அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதற்கு மாறாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஆராதிக்கிறது மட்டுமல்ல, நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா இந்த கொள்ளை நோய்கள் இந்த காரியங்கள் எல்லாம் துன்மார்க்கருக்கு நேராக கட்டவிழ்த்து விடப்படுகிறது. புரியுதா? துன்மார்க்கருக்கு நேராக தான் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆனால் துன்மார்க்கருக்கு நேராக கட்டவிழ்த்து விடப்படுகிறதான இவைகள் தேவ பிள்ளைகளையும் தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்போனா ஆண்டவருடைய வழிகளிலே நடக்காமல் போனால் தேவ பிள்ளைகளுக்கும் இந்த தாக்கத்திலே அவங்களுக்கும் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இந்த பாதிப்பு வராமல் இருப்பதற்கு தான் ஆண்டவர் ஆலோசனை வச்சுட்டார். என்னன்னா, என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், என் நியமங்களை கை கொள்ளுங்கள், என் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுங்கள். இந்த காரியத்தில் நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா என்னதான் பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் உனக்கு பாதிப்பு வராது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தெய்வீக பாதுகாப்பு. சரி, அப்போ இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் மெடிசன். புரியுதுங்களா? உண்மையாகவே கொள்ளை நோய்க்கு மெடிசன் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. வேதத்தில் தான் மெடிசன் இருக்குது. தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளை நோய் வருவது கிடையாது. உண்மையான மெடிசன் இதுதான். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மெடிசன் இதுதான். வசனத்தை கை கொள்வதற்கு நம்ம எந்த நபரையும் நாம் இந்த நாட்களிலே நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தேவ பிள்ளைகளுக்கு நடுவிலும் கூட இந்த கொள்ளை நோயை குறித்து ஒரு பயம் வந்துவிட்டது. இன்னைக்கு அதை குறித்து தேவ பிள்ளைகளும் கூட பயப்படுறது ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஒரு கேள்விப்பட்டேன், சர்ச்சுக்கு வரலாமா? ஒருத்தர் பேசியிருக்காங்க, சர்ச்சுக்கு வரலாமா? ஏதாவது கொரோனா வந்துருமா? நாங்களா ஒருத்தர் வந்து அப்போ என்ன, தேவ பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு பயம் வருது. ஏதோ வந்து வெளியே ரோட்டில் வந்தோம்னா ஏதாவது வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு இது என்ன செய்யணும், கர்த்தரை உண்மையாய் தேடினால் கண்டிப்பாக வரவே வராது. புரிதலாம்? இது இந்த பயம் வரக்கூடாது. கர்த்தரை உண்மையாக தேடினா கண்டிப்பாக வராது. நம்ம எங்கே போனாலும் வராது, எதை தொட்டாலும் நமக்கு வரவே வராது. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் வல்லமை அப்படிப்பட்டது. கிறிஸ்தவ சபை சரித்திரத்திலே ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தார், ஏ ஆலன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர். ஒரு சிறந்த ஒரு தெய்வீக சுகமளிக்கும் ஊழியத்தை செய்ததான ஒரு தெய்வ மனுஷன். அவர் மூலமாக ஏராளமான வியாதிகள் சுகமாகி அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஒரு தடவை அவர் வந்து மருத்துவ ரீதியாக அவர் வந்து சேலஞ்ச் பண்ணாராம், எப்படிப்பட்ட விஷ கிருமிகளை கொண்டு வந்தாலும் அது ஒருத்தரை தாக்க முடியாதபடி அபிஷேகத்தின் மூலமாக நான் அதை மேற்கொள்ளுவேன்னு சொன்னாராம். அப்போ அதன் பிறகு இந்த சவால் விட்டிருக்கிறேன். அப்பொழுது அவர்கள் வந்து இதை வந்து எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடிய விஷ கிருமிகள் அதை வந்து அவர் கையில் வந்து கொண்டு வந்து வைங்க, அது என்ன வேணா என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு இருக்கேன். அதன் பிறகு உண்மையிலேயே அந்த விஷம் இந்த இங்கே சொல்லப்படுற வைரஸ் மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள், இந்த கொள்ளை நோய்களை உண்டு பண்ணுகிற வைரஸ் போன்ற காரியங்களை அவர் கையில் அதை வைத்து உள்ளே வச்சிருக்கிறாங்க. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம், அதை வந்து மெடிக்கலாக வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது வேகமாக அந்த கிருமிகள் எல்லாம் அது பாட்டுக்கு அப்படியே செத்து முடிகிறதாம். அவர் ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது அத்தனை அப்படியே செத்தே போச்சாம், ஒரு கிருமி கூட உயிரோடு இருக்கலாம். அவர் கையில் இருந்த கிருமிகள் எல்லாம் அப்படியே செத்து போனதாம், அத்தனை கிருமிகளும் அழிஞ்சு போச்சு. ஜெபிக்க ஜெபிக்க அது அப்படியே அழிஞ்சு போச்சாம். அது மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த அபிஷேகத்தினால என்ன செய்யணும், எல்லாம் அழிஞ்சு போகும். தேவ பிள்ளைகள் நம்ம ஆவியில நிறைஞ்சு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருந்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறவர்களா இருந்தால் நம்ம மேல ஒரு வைரஸ் வந்தாலும் அது அழிஞ்சிடும். ஆமேன். நம்ம மேல ஒரு வைரஸ் வந்து பட்டாலும் கூட அது அழிஞ்சிடும், ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை அப்படிப்பட்டது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட காரியங்கள், புரியுதுலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சர்வத்திற்கும் அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பின் நிலைமை அப்படிப்பட்டது. சரி, ஆகையினாலே இந்த கொள்ளை நோய்கள் என்பது 9 இவ்வளவு வருகிறது. அதனால்தான் இவ்வளவு சொன்னேன், இந்த கொள்ளை நோய்களிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் கண்டிப்பாக பாதுகாக்கிறார். சரி, இப்ப நம்ம 16 வசனத்தில் வாசிக்கலாம்.
என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல் மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல் மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல் மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மழையை பெய்ய பண்ணினார். கல் மழையும் கல் மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
25 வரைக்கும்,
எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது.
போதும். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் இப்பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு கனத்தை உண்டு பண்றார். இதுல பார்த்தீங்கன்னா எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுமேன்னு முதல் 15 வசனத்துல பேசிட்டே வர்றாரு. இப்போ இன்னொரு வசனத்தை நீங்க கவனிக்க வேண்டும். 17 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயான்னு ஆண்டவர் பார்வோனை கேட்டார். என் ஜனங்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயா? இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா தனக்கு விரோதமாக பார்வோன் எழும்பினான் லெவல் மாறி என் ஜனங்களுக்கு விரோதமாக நீ உன்னை உயர்த்துகிறாயான் ஒரு கொஸ்டினை கர்த்தர் முன் வைக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை கனப்படுத்துகிற ஒரு நேரம் வந்து விட்டது. புரியுதா? இங்கதான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை கனப்படுத்துறார். இதுவரைக்கும் ஆண்டவர் வந்து என் ஜனங்களை போக விடு அனுப்பிவிடுன்னு தான் சொன்னார். இப்ப சொல்றாரு என் ஜனங்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா. நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஸ்பெஷலா கனப்படுத்துறார். தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக ஒருவன் உயர்த்தினாலும் தன்னை உயர்த்தினாலும் அதையும் கர்த்தர் விட்டு வைப்பது கிடையாது. அப்ப இதெல்லாம் தேசத்திலே மிகப்பெரிய அடுத்த கட்ட நியாய தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னைக்குமே நீதி உள்ள நியாயாதிபதி, நியாயம் செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர். தான் செய்ய போகிற எந்த நியாய தீர்ப்பையும் சொல்லாமல் அவர் செய்கிறதே கிடையாது. வேதம் முழுவதும் நேற்று ஈவினிங் கூட நம்ம அதை பார்த்தோம், நேற்று காலையில பார்த்தோம். பார்க்கும்போது நியாய தீர்ப்புகள் எந்த காரியத்தை கர்த்தர் செய்தாலும் சரி அதை முன்னறிவிக்காமல் கர்த்தர் ஒருபோதும் செய்கிறது கிடையாது. எல்லா நியாய தீர்ப்பு முன்னறிவிக்கப்பட்டது. நோவாவின் நாட்களிலே நடத்தப்பட்டதான நியாய தீர்ப்பு முன்னறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கடைசி நியாய தீர்ப்பை குறித்து ஏனோக்குக்கு அறிவிக்கப்பட்டது. சோதோம் குமராவுடைய நியாய தீர்ப்பு ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாதையும் சடனா நடக்கல. பார்வோனுக்கு கர்த்தர் சொல்லுவார் இப்படி நடக்க போதுன்னு. அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினால் அது நடக்கும். அவன் இருதயத்தை கடினப்படுத்தாமல் விட்டால் அது நடக்காது. இதுதான் காரியம். ஆண்டவர் என்னைக்குமே முன்னறிவித்து வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து தான் கர்த்தர் கொண்டு வர்றார். இப்ப ஆண்டவருடைய கை இன்னும் இருக்கிட்டே போதுன்னு சொன்னேன். இப்போ இதுவரைக்கும் சாதாரணமா இருந்த வாதைகள் இப்பொழுது மிருக ஜீவன்களை கொல்ல ஆரம்பித்தது. இப்பதான் ஜனங்களுக்கே ஒரு ஆட்டம் கண்டுடுச்சு, ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆட்டம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை நோயினால் ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் செத்து போச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங், எல்லாருக்கும் வார்னிங். அவங்க வீட்டில இருந்த எல்லாம் நிறைய மிருகஜீவிகள் செத்துச்சு, ஆனா மொத்தம் அடியில நிறைய செத்து போச்சு. இது எல்லாருக்கும் ஒரு வாதை, இந்த ஒரு பெரிய வார்னிங் கிடைச்சது. அவங்களுடைய இருதயம் எல்லாம் தத்தளிக்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். இப்ப அடுத்தது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா கல்மழையை அனுப்ப வேண்டார். இந்த கல்மழை பெய்யும் பொழுது மனுஷர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் விழுந்து அவங்களை எல்லாம் கொன்று போடும். இதை வந்து ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு கல்மழை பெய்யுனர். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தான் படைத்த எல்லா மனுஷரையும் அவர் நேசிக்கிறார், எல்லா மனுஷருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். பார்வோனையும் கூட அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், அவனுடைய ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இது வரைக்கும் அந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தாம அழிஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இப்பொழுது அவனுடைய தனிப்பட்ட பொருட்கள் பாதிக்கப்படுகிறதுன்ன உடனே ஜனங்களின் இருதயம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த கல்மழையை குறித்து கர்த்தர் பேசும்போது ஒரு மாற்றத்தை நம்ம இடத்துல பார்க்கிறோம். 20வது வசனத்துல பார்க்கும்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டு விட்டான். இப்படி கர்த்தர் என்ன செய்யறாரு, பார்வோனின் ஊழியக்காரருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதிலே சில பார்வோனின் ஊழியக்காரர்களும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து தங்கள் வேலைக்காரரை மிருக ஜீவர்களை வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் தங்கள் மிருக ஜீவர்களுடைய வேலைக்காரரை வெளியிலே வயல்வெளியில விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் அங்கே செத்து போனாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததி, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததி. எகிப்தியர்கள் யாருன்னா புறஜாதி ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி புறஜாதி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் புறஜாதி ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பின் வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். புறஜாதிகளாக இருந்த எகிப்தியர்களில் கூட எவன் ஒருவன் விசுவாசித்தானோ அவன் அந்த பாதுகாப்பை அனுபவித்தான், அந்த அழிவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். புரியுதுல, அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு கிருபை கிடைச்சது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ஆண்டவர் என்னைக்குமே புறஜாதி ஜனங்களின் மேல் மிகப்பெரிய ஒரு கரிசனை அவருக்கு எப்பவுமே இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா ஆண்டவர் புறஜாதி ஜனங்களை கர்த்தர் என்னைக்குமே ஒரு கரிசனையோடு நடத்தி இருக்கிறார். சரியா சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் திட்டத்துக்கான காலம் சரியா 3.5 வருஷம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த 3.5 வருஷம் மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் காலம். ஆனா நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காலம் பாருங்க 2000 வருஷம் ஆயிருக்கு. எவ்வளோ ஒரு நீண்ட காலத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாயிருக்கு புறஜாதிகளாயிருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப புறஜாதிகளின் மேல் ஆண்டவருடைய கரிசனை மிகவும் அதிகம். இந்த இடத்துல ஆண்டவர் பட்சாபாதம் இல்லாதவர். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே ஆசீர்வாதத்தை அவருடைய பாதுகாப்பை அனுபவிக்கிறாங்க. அவருடைய வார்த்தைகளை நம்புகிற அத்தனை பேருமே அந்த அழிவிலிருந்து தங்களையும் தங்கள் மிருக ஜீவங்களையும் பாதுகாத்துக் கொள்றாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க. அவன் புறஜாதியாக இருந்தாலும் வசனத்தின் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவனுக்கு கண்டிப்பாக எந்த அழிவும் வராமல் பாதுகாக்கப்படுகிறார்கள். புரியுதா? இது ரொம்ப முக்கியம். வசனத்தை நல்லா படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை பிளைண்டா பிலீவ் பண்ணுங்க. இந்த வசனத்தை எல்லாம் நான் சொல்றது இந்த எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி உங்களுக்கு வர பண்ணேன், இது சாதாரண வசனம் கிடையாது. இதெல்லாம் சாதாரணமான ஒரு கேஷுவல் வசனமே கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான வசனம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்திற்கான நிபந்தனை என்ன? ஆண்டவருடைய வசனத்தை நல்லா கவனமா கேட்டு அதன்படி நடங்க, அவ்வளவுதான் சொல்றாரு. இப்படி செய்தால் எகிப்தியருக்கு வரப்படின எதுவுமே உங்களுக்கு வராது. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வருகிற நாச மோசங்கள் தேவ பிள்ளைகளுக்கு வராதுன்னு ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். நான் உனக்கு பரிகாரி, அவங்களுக்கு நான் பரிகாரி கிடையாது. வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் பரிகாரி. அதனாலே இதெல்லாம் நீங்க வந்து 100% பிலீவ் பண்ணோம்னா நமக்கு நடக்கும். விசுவாசித்து கீழ்ப்படியணும், அதான் முக்கியம். இப்ப பாருங்க, எகிப்தியர்களின் கூட ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க, விசுவாசி கீழ்ப்படிச்சாங்க. தங்களுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் இசை உள்ள வச்சுக்கிட்டாங்க, தங்களுடைய வேலைக்காரர்கள்லாம் உள்ள வச்சாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். முழுமையாய் ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்மால் அனுபவிக்க முடியும். எந்த விதத்திலையும் மற்றவர்களுக்கு வருகிற சேதம் நமக்கு வராது. இதுதான் இங்க ஆண்டவர் நமக்கு காட்டுகிறதான ஒரு காரியம். ஆகினாலே இந்த வேத பகுதி ஒவ்வொன்றுமே ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் உலகத்தாருக்கும் நமக்கும் காண்பிக்கிற வித்தியாசம். இந்த நாட்களில் கர்த்தரை அதிக தாகத்தோடு நாம் தேட வேண்டும். அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்து நாம் ஆண்டவரை குறித்து நாம் சொல்லி ஜனங்களை பாதுகாப்புக்குள் நடத்துவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இன்னைக்கு முழு உலகமும் இந்த வைரஸுக்கு பயந்து, இந்த கொள்ளை நோய்க்கு பயந்து எல்லாரும் பதட்டத்தோடு பேசுற இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இதை குறித்து ஒருத்தர் பயத்தோடு பேசுனா நீங்க அதுதான் உங்களுக்கு சரியான வாய்ப்பு. அவங்களுக்கு நீங்க மெடிசன் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவருடைய வசனத்தின்படி வாழு, உனக்கு ஒன்றும் வராது. இது கேரண்டி. புரியுதுங்களா? இது கேரண்டி. இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க மிகப்பெரிய ரட்சிப்பின் சுவிசேஷம் தான், மிகப்பெரிய பாதுகாப்பின் வழி. இதை தவிர இந்த உலகம் பாதுகாக்கப்படுவதற்கு எந்த காரியம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓடி ஒளியறதுனாலயோ மால்ஸையோ இல்ல தியேட்டர்களையோ எடுத்து மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனாலே யாரும் தப்பிக்க போறது கிடையாது. புரிதலாம்? அப்படி தப்பிக்க போறது கிடையாது. அதனால ஒன்றும் பெருசா தப்பிச்சிட முடியாது. முகத்துல போட்டு மாஸ்க் போட்டுக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் தப்பிச்சிட முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் முழு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஆண்டவர் தான் கொடுக்கிறார், அவருடைய வசனம் கொடுக்கிறது. அப்போ கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, கர்த்தருக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்ப இந்த நாட்களில் நமக்கு கர்த்தர் இது ஒரு நல்ல வாய்ப்பா கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கர்த்தரை அறிவிக்க நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் இதற்காக பயப்படுறதாங்க, பயந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லணும், ஆண்டவருடைய வழியில நடக்க சொல்லணும். அறகுறை விசுவாசியா இருக்கிறவர்களுக்கு நீ சத்தியத்துல நட, அப்பதான் உனக்கு பாதுகாப்பு என்பதை நம்ம சொல்வதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குறிப்பா அந்த யாத்திராங்க 15 அதிகாரத்துல இருக்கிற காரியத்தை நீ நல்லா புடிச்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு அந்த வித்தியாசத்தை கொடுப்பதற்கு வசனத்தின்படி வாழுங்கிறாரு. வாழ்ந்தீங்கன்னா உனக்கு பாதுகாப்புங்கிறாரு. இந்த இடத்துல எகிப்தியர்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. எப்படி? ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து கீழ்ப்படியும் போது பாதுகாக்கப்பட்டார்கள். இதுதான் காரியம். அதனாலே இந்த நாட்களில் இது எல்லாமே நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். இதுல பாத்தீங்கன்னா 26 வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசை நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. கோசை நாட்டில் மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்த கோசேன் என்கிற அந்த பகுதியில் மட்டும் கல்மழை இல்லை. ஆனால் முழு எகிப்திலும் கல்மழை வந்தது, ஜனங்கள் அழிந்து போனார்கள். அதனால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியங்கள் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துறதுக்காக ஜெபிக்கணும். முழு உலகத்திலேயுமே ஆண்டவர் இப்பொழுது ஒரு கொள்ளை நோயை கத்தர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் என்றால் அதற்கு தேவ ஜனங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்கள் தாவீதுனுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா தாவீது ஜனங்களை தொகையிட அவன் நினைப்பான். தொகையிட நினைத்து அவன் யோவாபின் இடத்துல சொல்லுவான், தொகையிட சொல்லுவான். அப்பொழுது யோவாப் சொல்லுவான், வேண்டாம் இது வந்து ஆண்டவருடைய பார்வையில் உகந்தது அல்லன்னு சொல்லுவான். ஆனாலும் தாவீது அதை கேட்கவே மாட்டான், கேட்காமல் தொகையிட சொல்லிடுவான். தொகையிடுவார்கள். தொகையிட்ட பிறகு ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்புவார். அவனுக்கு முன்னாலே மூணு விதமான காரியத்தை வைப்பார். கொள்ளை நோயா அல்லது சத்துருக்களால் நீ விரட்டப்பட வேண்டுமா அல்லது தேசத்திலே பஞ்சம் வர வேண்டுமா? ஆண்டவர் வந்து மூணு விதமான காரியத்தை வைப்பார். ஏழு வருஷம் பஞ்சமா, ஏழு வருஷம் நீ சத்துருக்கள் உன்னை விரட்டணுமா அல்லது கொள்ளை நோயா? இப்போ தாவீது சொல்லுவான், ஆண்டவர் கரத்திலேயே நான் விழுகிறேன்னுவான். அப்பொழுது தேசத்திலே கொள்ளை நோய் வரும். அந்த கொள்ளை நோய் வந்து ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் செத்து போவாங்க. அப்பொழுது தாவீது செய்வான் ஒரே ஒரு காரியம், ஆசாரியனை அழைத்து ஓர்னான் பள்ளத்தாக்கிலே அவனுடைய பள்ளத்தாக்கின்ற இடம் இருக்கும், அங்கே அவனுடைய வயல் நிலத்தை வாங்கி அந்த இடத்துல போய் கர்த்தருக்கு தூபம் காட்ட சொல்லுவான். பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு தூபம் காட்ட சொல்லுவான். அதை செய்யும் பொழுது அந்த வாதை அதே இடத்தில் நிறுத்தப்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவ ஜனங்கள் உலகத்திலே வருகிற இந்த கொள்ளை நோய் வாதைகளை தடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்த வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் பாவ நிவாரண பலி நாம் செலுத்தணும். தாவீது சொல்லுவான், நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செய்ததுன்னு. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான காரியம், நான் இக்கட்டில் பெரும் இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திலே அந்த கொள்ளை நோய்க்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்துவான். இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே பலிபீடத்தில் நம்மை வைக்க வேண்டும், வைத்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படும். ஆனால் அதில் ஒன்று மட்டும் நிச்சயம், இதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவும் நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். இந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் செத்து நரகத்துக்கு போவது தேவ சித்தம் அல்ல, ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை அறிந்து கொள்வது தான் தேவ சித்தம். இந்த கொள்ளை நோயை வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலாக நான் சொல்ல போனால் நிறுத்த முடியாது. ஏன்னா அது வரும், கடைசி காலத்தில் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இது வரும் என்று சொல்லப்பட்டதினாலே, இயேசு கிறிஸ்துவே தன் வாயினால் சொல்லிவிட்டதினாலே இதற்கு மாற்று வார்த்தை கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார்னா அதை ஃபைனல், அவ்வளோதான். அவர் வாயில் வந்துருச்சுன்னா அதான் ஃபைனல். அப்போ அவர் வாயினால் சொல்லிட்டார் அவருடைய வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய் வரும்னு, அதுதான் வந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபைனல், இதை வந்து வரவே கூடாதுன்னா ஜெபிக்க முடியாது. வரும், ஆனாலும் கூட அந்த பாதிப்பிலே ஆண்டவரை குறித்து ஒரு பயம் ஜனங்களுக்குள் வரும். இது ஏன் வந்துச்சுன்னு வேதம் ஒன்றுதான் அதற்கான பதில் சொல்லுகிறது. இதுதான் நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்குரிய காரியம். ஜனங்கள் இந்த காரியத்தை கண்டு பயந்திருக்கிற ஜனங்கள் ரட்சிப்படைவதற்கு கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திருப்புவதற்காக நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மூணு காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த 26 வசனத்தில் மூணு காரியத்தை பார்த்தோம். ஒன்று, முதலாவது மிருக ஜீவன்களுக்கு கொள்ளை நோய். ரெண்டாவது, மனுஷர்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள். ரெண்டாவது, அது ஒரு கொள்ளை நோய் மாதிரி தான், எரிபந்தமான கொப்பளங்கள். மூணாவது, கல்மழை. இந்த மூணு காரியங்கள் இந்த இடத்துல நடந்தது. இந்த மூணு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, முதல் சம்பவத்தில் ஜனங்கள் ஆடி போனாங்க, அவ்வளவுதான், அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அழிஞ்சது. ரெண்டாவது, மனுஷர்களுக்கு சரீரத்தில் எரிபந்தமான கொப்பளங்கள் வரும் பொழுது இருதயத்திலே பாதிப்பு வந்தது. ஐயோ இந்த நிலைமை ஆயிடுச்சே என்று சொல்லி மென்டல் டார்ச்சருக்குள்ள போச்சு. மூணாவது காரியம், கல்மழை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்குள் ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்புதலை நம்ம பார்த்தோம். ஒரு கூட்ட எகிப்திய ஜனங்கள் தங்கள் ஆடுகளை மாடுகளையும் ஒட்டகங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இது முதல் ரெண்டு காரியத்தில் வரல, மூணாவது காரியம் நடக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை எகிப்தியர்களும் விசுவாசிக்கும்படியான ஒரு கிரியை நடந்துச்சு. இதுதான் மூணாவது விஷயம். இன்னைக்கு நாங்கள் கவனி இந்த ஏன் இந்த மூணு காரியத்தை சேர்த்து நம்ம பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜனங்களின் மேல் இந்த கொள்ளை நோய் வரும்பொழுது ஆரம்பத்தில் வந்து ஐயோ இப்படி சாகரமேன்னு காரியம் இருக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்தின் ஆளுகிறவர்களும் கலங்கி நிற்கிறாங்க. அமெரிக்க தேசத்திலே பார்க்கும்பொழுது இதை வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடர் என்று சொல்லி அதை வந்து அறிவித்திருக்கிறாங்க. அமெரிக்க தேசம் இன்னைக்கு ஆடி கிடக்குது, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இன்னைக்கு ஆடி கிடக்குது, பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருடைய இருதயம் டார்ச்சர் இருக்குது, தங்கள் தேசத்தில் எத்தனை லட்சம் பேர் எவ்வளவு ஆயிரம் பேர் சாக போகிறாங்களோ என்று எல்லாரும் பீதியில் இருக்கிறாங்க. இது இருதயம் பாதிக்கப்படுகிறது, ஆளுகிறவர்கள்லாம் பீதியில் உறைஞ்சு கிடக்கிறாங்க. ஆனால் மூணாவது ஒன்று நடக்குது, கல்மழை. அது கல்மலை வரும்போது பார்த்தீங்கன்னா ஜனங்களின் மனம் திரும்புதல் சம்பவிக்கிறது. எகிப்தியர்கள் கூட அநேகர் என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆடு மாடுகளையும் மனிதர்களையும் தங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ இந்த காலத்தில் ஒன்று நல்லா தெரியணும், நிறைய எகிப்தியர்கள் அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தது போல இன்றைக்கும் அநேக புறஜாதி ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிய போகிற நாட்கள் வந்துவிட்டது. ஆமேன். இந்த மூணு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மூணாவது காரியம் என்ன செய்து ஜனங்களுக்குள் மனமாற்றத்தை மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது. அப்போ இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்பொழுது ஜனங்கள் பயந்து ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்புகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமாகவே ஒரு கூட்ட எகிப்தியர்கள் அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தது போல நம்முடைய காலத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக தங்கள் இருதயத்தை திருப்புவார்கள். நம்ம கருத்தாய் செபிக்கணும், ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை தவிர்க்க முடியாது வரும், ஆனால் இது ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பாக முடிவடைய வேண்டும். அதான் நம்ம செபிக்கணும், புரியுதா? கொள்ளை நோய் வரக்கூடாது நம்ம ஜெபிக்க நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா ஏசு கிறிஸ்து வரும் சொன்ன பிறகு வரக்கூடாது நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்க முடியும்? அதுக்கு நமக்கு அனுமதி கண்டிப்பாக கிடையாது. வரக்கூடாதுன்னு ஜெபிக்க நமக்கு அனுமதியே கிடையாது, ஏன்னா அவர் சொல்லிட்டார், அதுக்கு நம்ம எதிர்த்து ஜெபிக்க முடியாது. ஆனால் ஒன்று ஜெபிக்கலாம், இதனுடைய முடிவு அன்றைக்கு எகிப்தியர்கள் அநேகர் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படிச்சது போல இன்றைக்கும் அநேக ஜனங்களுடைய வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படியும்படி ஆண்டவரே ஒரு பெருங்கூட்ட ஜனங்களின் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். அது கண்டிப்பாக சாத்தியமானது, சரியா? ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருந்த நாளிலும் கூட மூன்று விதமான வாதையின் காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த மூன்று விதமான வாதைகள், 27 வசனங்களில் மூன்று விதமான வாதைகள் வந்தது. முதல் காரியம், எகிப்து தேசத்தில் எங்கும் மிருக ஜீவன்கள் மேலும் கொள்ளை நோய் உண்டாயிற்று. அந்த கொள்ளை நோயினால் ஏராளமான மிருக ஜீவன்கள் செத்து போனது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் ஒன்றும் சாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, சூளையின் சாம்பலை எடுத்து வானத்தில் இறைக்கும் பொழுது அந்த சாம்பல் புழுதியாய் மாறி ஜனங்களின் மேல் விடும், அது எரிமந்தமான கொப்பளங்களை ஏற்படுத்தும். இப்பொழுது ஜனங்களின் இருதயம் வாதிக்கப்படும். மூன்றாவது, கொடிய கல்மழை எகிப்து தேசத்தில் எகிப்தியர்கள் இருக்கிற பகுதியிலே மாத்திரம் வரும், இஸ்ரவேல் புத்திரர் இருக்கிற கோசை நாட்டிலே அந்த கல்மழை வராது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு எச்சரிப்பு முதல்ல கொடுத்துட்டு தான் கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். இந்த கல்மழை வரப்போகுது என்று சொன்ன உடனே இதுவரைக்கும் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டிருந்த எகிப்திய ஜனங்கள் மோசே வாயில என்ன வருகிறதோ அது அப்படியே நடக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. நாளைக்கு எல்லா இடத்திலும் மிருக ஜீவன்களின் மேல் வாதை வரும்னு சொன்ன உடனே அதே போல மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோய் வந்து செத்தது. சாம்பலை எடுத்து புழுதியை இறைக்கும் பொழுது எரிபந்தமான கொப்பளங்கள் வரும் என்று சொன்னது போலவே நடந்தது. இப்பொழுது கல்மழை வரும் என்று சொல்லப்படுகிறது, அதுவும் கண்டிப்பாக வரும். இதை எகிப்தியர்கள் அநேகர் விசுவாசித்து தங்கள் வேலைக்காரரையும் ஆடுகளையும் மாடுகளையும் தங்கள் கூடாரங்களிலே சேர்த்து கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பாதிப்பிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிச்சாங்க. யார்? எகிப்தியர்கள். இதுதான் இந்த மூன்று வாதை மனுஷரை பாதிக்கிறதான மூன்றாவது வாதையிலே ஜனங்களில் அநேக புறஜாதி ஜனங்கள் ஆண்டவருக்கு நேராய் திரும்புவதற்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். இன்றைக்கும் தேசத்திலே கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, முழு உலகத்தையும் அச்சு கொண்டிருக்கிறது. 150 நாடுகளுக்கு மேலாக இந்த கொள்ளை நோய் பரவி மிகப்பெரிய தேசத்தையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசம் முதற்கொண்டு அவர்கள் இதை மிகப்பெரிய ஒரு பேரழிவாக அவர்கள் பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் அத்தனை தேசங்களும் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த முடியாது, வரும். தடுத்து நிறுத்த முடியாது, தப்பித்து கொள்ள முடியும். இதுதான் காரியம். தடுத்து நிறுத்த முடியாது, கொள்ளை நோயையோ கல்மழையையோ தடுத்து நிறுத்த முடியாது, தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா ஏன் தடுத்து நிறுத்த முடியாது? இது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் நடக்கிறது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனாலதான் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் தப்பித்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது அந்த வாதை எங்கும் வந்தாலும் விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்கள் அதற்கு தப்பித்து கொள்ள முடியும். இதுதான் ரகசியம். எகிப்தியர்களிலும் அநேகர் தங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்காரர்களையும் தங்கள் கூடாரங்களிலே சேர்த்து கொண்டார்கள். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சாங்க. கல்மழையை தடுக்க முடியல, கல்மழை வந்துச்சு. ஆனால் விசுவாசித்து கீழ்ப்படிந்தவர்கள் தப்பித்து கொண்டார்கள். இன்னைக்கு வாதையை, கொள்ளை நோயை நிறுத்த முடியாது. ஆண்டவரை விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம். அப்ப நம்ம இந்த நாட்களில் அநேக ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள், விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். விசுவாசித்து கீழ்ப்படியும் போது ஆண்டவர் பாதுகாக்கின்றார், ஆண்டவர் பாதுகாக்கின்றார். இதுதான் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய காரியம். அன்றைக்கு மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட எச்சரிப்புகளை எகிப்தியர்களை கர்த்தர் விசுவாசிக்க வச்சார். இன்னைக்கு நம்ம மூலமா சொல்லப்படுகிற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் விசுவாசிக்க வைப்பார். இதுதான் நமக்கு தெரிந்திருக்கிற விஷயம். அன்றைக்கு மோசையின் மூலமாய் சொல்லப்பட்டதை கடைசியில எகிப்தியர்கள் விசுவாசிச்சாங்க இல்லையா, அது உண்மையானால் இன்றைக்கும் நம்ம மூலமா கர்த்தர் அந்த ஸ்தானத்தில், மோசையின் ஸ்தானத்தில் நம்மளை வச்சிருக்கார். நாம எச்சரிக்கும் பொழுது ஜனங்கள் விசுவாசித்து கீழ்படிவார்கள், கீழ்படுகிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், கீழ்படியாதவர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள். தேவ பிள்ளைகள், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கொள்ளை நோய் இந்த பயத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேசங்கள் எல்லாம் இதற்குள் பயந்திருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களிலும் ரட்சிப்பின் வல்லமை வெளிப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்பதை விசுவாசித்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து அவருக்கு நேரா இருதயங்களை ஒவ்வொரு தேசத்திலும் ஜனங்கள் திருப்ப வேண்டும். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லா தேசங்களிலும் வேதத்தில் சொன்னப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்பதையும் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் உணர்வடையட்டும் அப்பா. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக கொள்ளை நோய் வரும் என்று எங்கள் இயேசு ராஜா சொன்ன வார்த்தையின்படிதான் நடக்கிறது என்பதை உலகம் புரிந்து கொள்ள நாண்டவரே, இதுவரையில் உம்மை விசுவாசிக்காதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உம்மை விசுவாசிக்காதவர்கள், இதுவரையிலும் இருதயத்தை கடினப்படுத்தினவர்கள், நிர்விசாரிகளாய் இருந்தவர்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இப்பொழுது நடக்கிறதான இந்த கொள்ளை நோய் நிமித்தம் உணர்வடைந்து பயந்து உணர்வடைந்து ஆண்டவரே, அன்றைக்கு எகிப்தியர்களுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தங்கள் வேலைக்காரரையும் தங்களுடைய மிருக ஜீவன்களையும் ஆண்டவரே தங்கள் கூடாரங்களிலே சேர்த்து கொள்ளும்படி தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தது போல, இந்த நாட்கடிதம் அநேக ஜனங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிப்படைந்து பாதுகாக்கப்பட உதவி செய்யப்பா. இந்த கொள்ளை நோய் எந்தெந்த தேசங்களிலே வீரியமாய் பரவி கொண்டிருக்கிறதோ அந்தந்த தேசங்களிலே அப்பா மிகப்பெரிய ஆத்தும ரட்சிப்பு உண்டாவதாக. எந்தெந்த தேசங்களிலெல்லாம் இந்த கொள்ளை நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது அந்தந்த தேசங்களிலெல்லாம் ரட்சிப்பின் வல்லமையும் மிகப்பெரிய அளவுக்கு பரவுவதாக. கொள்ளை நோய் பரவுகிற வேகத்தை பார்க்கிலும் ரட்சிப்பின் வல்லமை அதிக வேகத்தோடு வெளிப்படுவதாக. கொள்ளை நோயின் வேகத்தை பார்க்கிலும் எங்கள் ஆண்டவனுடைய ரட்சிப்பின் வேகம் அதிகமாக இருக்கட்டும். அல்லேலூயா. சைனா தேசத்தில் ஆண்டவர் ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மதிகேடர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, தேவன் இல்லை என்று சொல்லுகிற அந்த கம்யூனிசம் மதிகேடர்களுடைய இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அந்த தேசத்தில் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு அறிந்து ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் வாசலை திறக்கிறதற்காக சோத்திரம். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய மிருக ஜீவங்கள், தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்கு உம்மண்டையில் அடைக்கலம் வருவார்களாக. தேவரே, ஜனங்களின் இருதயங்களை இந்த நாட்களிலே திறந்து கொடுப்பதற்காய் சோத்திரம். எங்கள் இந்திய தேசத்திலும் ஏராளமான ஜனங்கள் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுவதற்கு இது ஒரு காரணமாய் அமையட்டும் ஆண்டவரே. எல்லாரும் உடைய வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிவதற்கு இது எல்லா தேசத்திலும் எங்கள் தேசத்திலும் இது ஒரு காரியமாய் வைத்து ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்காக சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அன்றைக்கு எகிப்தியர்கள் அநேகருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்ததாக வேதம் சொல்லுகிறதே, அதே காரியம் இன்றைக்கும் ஒவ்வொரு தேசத்திலும் நடக்கட்டும் அப்பா. அதே காரியம் எல்லா தேசத்திலும் நடக்கட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக சோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் வழி நடத்துவதற்காக சோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா, ஆசீர்வதிங்க. வேதத்தில் எழுதப்பட்டவைகள் இன்றைக்கும் அப்படியே எங்கள் கண்களுக்கு முன்பாக சம்பவிக்கட்டும். நாங்கள் இந்த காரியங்களை தியானித்தது எங்களை அதிகமாய் ஜெபிக்க, ஆண்டவரே தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபிக்க எங்களை உந்தி தள்ளுவதற்காக சோத்திரம். அநேகருக்கு உமை குறித்து சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரையும், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரையும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரையும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். சோத்திரம்.